நகரத்தார் gateway.com நேயர்களுக்கு வணக்கம். நம் நகரத்தார் பெருமக்கள் திரைப்படத்துறையில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதில் இயக்குனர் அப்படின்னு குறிப்பிடப்படும்போது நம் நினைவுக்கு வருபவர்கள் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். இவங்க காரக்குடியில் பிறந்தவங்க. சுமார் 70 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 25 படங்கள் வெள்ளி விழா கண்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இவங்க தான் அதிக படம் இயக்கியிருக்காங்க. இவங்க டைரக்ட் பண்ண முதல் படம் கனிமுத்து பாப்பா. இந்த மாதம் நகரத்தார் gateway.com நேயர்களுக்காக திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி. அனைத்து தங்களது ஊர் மற்றும் பேர், அது பெற்றோர், கோவில் மட்டும் சொல்லுங்க.
சொந்த ஊர் காரைக்குடி. காரைக்குடி ராம் சுப்பையாஸ்தான் வச்சு என்னுடைய பெற்றோர்கள். அவங்க சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க. பெரியார் காலத்திலிருந்து சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து நம்ம பகுதியில் சுயமரியாதை இயக்கத்தையும் திராவிட இயக்கத்தையும் வளர்த்தவர்கள். அவங்களுடைய பிள்ளையாக பிறந்ததுனால தான் நான் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்னுடைய பெற்றோர்கள் காரணம், அவர்கள் பற்றிய அந்த கொள்கைகள் காரணங்கிறத நான் மகிழ்ச்சியோடையும் நன்றியோடையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எங்களுடைய கோயில் வந்து இளையத்தக்குடி பட்டாசாமி. நாங்கள்
திரைப்படத்துறையில் எப்படி நான் வந்தீங்க இங்கே
பள்ளிக்கூடத்தில்? நான் தேப்பிரித்தவங்களை பள்ளி ராமநகரில் படித்தேன். படிக்கிற காலத்துலேயே ஆசிரியர்கள் கேட்பாங்க, ஒரு மாணவனை என்ன வாங்கணும்னு நினைக்கிறான்னு கேட்கும்போது, ஒரு மாணவரும் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும்போது நான் சினிமாக்காரன் ஆகணும்னு சொல்லுவேன். அதே அப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே எனக்கு அந்த சினிமாவில் சேர்ந்துங்கிற எண்ணம் இருந்தது. அதை வளர்த்து விட்டது வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிடிச்ச பராசக்தி படம் தான் எங்களை ரொம்ப சினிமாவுக்கு இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். ஆகவே இப்போ கலைஞருக்கு எத்தனையோ கோடி வாரிசு இருக்கிறது மாதிரி அந்த கலைஞருடைய வசனங்களும் நடிகர் திலகத்துடைய வசனம் தான் என்னை சினிமா துறைக்கு இழுத்துட்டு வந்ததுங்கிறத மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதோட முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், டி கே சண்முகம் அவர்கள் வந்து முந்தையெல்லாம் மாதக்கணக்கில் நாடகங்கள் நடத்துவாங்க. காரைக்குடியில் நடத்தும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் அந்த நடிகர்கள் எல்லாம் தங்கியிருந்தாங்க. அதில் எஸ்பி வீராசாமி, பி எஸ் வெங்கடாச்சலம், கோவிந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து சாயந்தரம் ட்ராமாவுக்கு போகும்போதெல்லாம் என்ன கூட்டு போடுவாங்க. அப்படி போகும்போது ட்ராமா பார்க்க 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 அந்த கலையாகவும் நாடகாகவும் எனக்கு என் மனசில் வந்து படிஞ்சுது. ஆகவே அது ஒரு தூண்டுகோலாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆகவே நான் என்னவோ ஆகணும்னு நினச்சனோ அதே ஆகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறத மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே ஒரு லட்சியத்தை நோக்கி வாழ்க்கையை நடந்தால், அந்த லட்சியத்தில் ஈடுபாடோடு இருந்தால், தன்னம்பிக்கையோடு இருந்தால், கடுமையாக உழைச்சா நிச்சயமாக வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன்.
இது வரைக்கும் டைரக்ட் பண்ண படங்கள் எத்தனை இருக்கும், அதில் உங்கள் குறிப்பிட்டு சொல்கிறபடி ஏதாவது படங்கள் சொல்லுங்கள்.
நான் சினிமாவில் இயக்கின படங்கள்னு சொன்னால் 70 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன். அதனால் என்னுடைய காலகட்டத்தில் 70 படங்கள்லையும் தமிழகத்துடைய தலை சிறந்த கதாநாயகர்கள் தலைவர்கள் நடித்தாங்க. அதில் என்னுடைய முதல் படம் வந்து கனிமுத்து பாப்பா. அந்த படத்துலேயே மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார் அவர்களும் மகாராஷ்டிர முத்துராமன் சார் அவர்களும் நடித்தாங்க. அதில் கதாநாயகி வந்து லக்ஷ்மி ஜெயா. இன்றைக்கி ஹிந்தியில் போய் பெரிய பேர் பெற்றிருக்கிற ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. அது அந்த படத்துக்கு வந்து விசி குணா சார் தான் தயாரிப்பாளர், கதை வசன கத்தா. அப்போ தான் என்னுடைய யூனிட் ஒரு யூனிட் அப்படிங்கிறத நாங்கள் அமைச்சோம். ஆமாம், அந்த பாட்டு நல்ல பாட்டு, அந்த படமும் நல்லா ஓடிச்சு. அதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான படங்களை நாங்கள் பண்ணோம். ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் இல்லை. உதாரணமாக மயங்குகிறாள் ஒரு மாது, ஒரு ஊதாப்புக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த காலத்துலேயே நியூ வேவ் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பண்ணோம். அதுக்கு பிறகு எங்களுடைய மாற்றம் அப்படின்னு வந்து பார்த்தா, நான் எங்கே தொழில் பயின்றனோ அங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவிலேயே நான் டைரக்ட் பண்ண வந்தேன். முத முத நான் டைரக்ட் பண்ண படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண முரட்டுக்காடு. வில்லனாக்கலாம் முரட்டுக்காடையில். முரட்டுக்காடை படமே நாங்கள் எடுத்தது பாகனேரியில்னா, அந்த மஞ்சள் வரட்டு இஞ்சி வரட்டு எடுத்தது பாகனேரியில். ஆகவே பொள்ளாச்சி, பாகனேரி இந்த மாதிரி இடங்களில் நம்முடைய நேட்டிவிட்டின்னு சொல்ல கிராமப்புறமான விஷயங்களெல்லாம் வச்சு எடுத்த படம் முரட்டுக்காடை. பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டா நான் சிங்கன்னு ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டரே சொன்ன பாடல், அந்த பாடல் அது வந்து பஞ்சு அருணாச்சலத்தினுடைய கதை வசனம் பாடல் எல்லாம். ஆகவே அது ஏவிஎம்ல வந்து அந்த திருப்பத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம கமலஹாசன் அவர்களை வச்சு, உலகநாயகன் கமலஹாசனை வச்சு நாங்கள் எடுத்த படம் சகரகலாமல் தான், தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த படம்லாம் என்னுடைய தாய் வீடு ஏவிஎம்க்காக நான் செஞ்ச இயக்கிய படங்கள். அது மட்டும் என் தாய் வீட்டுக்காக நான் 13 படங்களை இயக்கினேங்கிறத நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த 70 படங்களில் எந்த நடிகரை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தோமோ அந்த நடிகர் தலைவர் மன்னன் சிவாஜி கணேசன் வச்சு 3 படங்களை இயக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. கவரிமான், விஷுமூலம், வெற்றி குருவன்கள் 3 படத்தையும் அண்ணன் வச்சு பண்ணுகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சா அது மற்றொரு திருப்பம். இன்னொரு திருப்பம் என்ன சொல்லணும்னா, கே பாலச்சந்தர் சார் எவ்வளோ பெரிய இயக்குனர்னு உங்களுக்கு தெரியும். அவர் கவிதாலயான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அந்த கம்பெனியில் டைரக்ட் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டார். என்ன சார், உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு இல்லை, உனக்கும் ரஜினிகாந்துக்கும் கரெக்டாக சூட் ஆகுது, கமர்ஷியல் ஃபார்ம் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் எடுக்கிறோம், அது நீங்கள் பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பாலச்சந்திரன் சார் எனக்கு கொடுத்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. அவருக்கு நான் 5 படங்களை நான் பண்ணேன். அதில் உதாரணமாக சொல்லணும்னா நெற்றிக்கண், அப்புறம் இல்லை நெற்றிக்கண் பெர்ஃபார்மன்ஸுக்கே வித்தியாசமான ஒரு படம், அப்புறம் வேலைக்காரன், நான்மகாலங்க, சி ராகவேந்திரா, இந்த படங்கள்லாம் நான் பாலச்சந்திரத்துக்காக பண்ணது எனக்கு கிடைச்ச பெருமைகளில் ஒன்று. அப்புறம் எங்கள் யூனிட்லேயே ஒருத்தராக இருந்தவர் பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலம் தான் எனக்கு அதிக படங்களுக்கு கதை வசம் எழுதினவர், பாடல்கள் எழுதினவர். அவர் பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்னு கம்பெனி ஆரம்பித்து படங்கள் பண்ணும்போது நான் அவருக்காக பண்ண படங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படங்கள் ஆடலந்தரவு வரை, எங்கேயே கெட்ட குரல், பிரியா, இதெல்லாம் முத்திரை பிரித்த படங்கள்னு சொல்லலாம். அதில் பெர்ஃபார்மன்ஸுக்காக ரஜினி சாருக்கு அவார்டு கிடைச்சது, எனக்கு டைரக்ஷனுக்கு அவார்டு கிடைச்ச படம் ஆடலந்தரவுங்கிற அந்த படம். அதே இந்த மாதிரி பலவிதமான படங்கள் நாங்கள் வந்து வட்டத்துக்குள்ளே இல்லை. முத்துராமன் இப்போ நான் காமெடின்னு பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யங்கிற படம் பண்ணோம், விஜயபாஸ்கருக்காக எங்கம்மா சப்தம் பண்ணோம், இதில் நாங்கள் நகைச்சுவை படங்கள்லாம் பண்ணோம், வேலைக்காகவும் இதெல்லாம் நகைச்சுவை படங்களும் பண்ணோம். சென்டிமெண்ட் படங்கள்னு பார்த்தீங்கன்னா பெத்தமலம் பித்து, இந்த மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் படங்களும் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆகவே ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் பலவிதமான படங்களையும் பண்ணி அதையும் ரசிகர்களும் ஏற்றுக்கொண்டது எனக்கு கிடைச்ச பெரிய பேர்.
ரஜினியை வச்சு இயக்கிய அனுபவம்னு சொல்லுங்கப்பா.
ரஜினிகாந்த் முதல்ல நம்முடைய பாலச்சந்திர சார் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் அறிமுகப்படுத்துகிற சமயத்திலே நாங்கள் அவரை கூப்பிட்டு பார்த்தபோது அவர்கிட்ட ஒரு பெரிய துடிப்பு இருந்தது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஒரு சின்ன லெவலுக்கு கூப்பிட்டு பார்த்தபோது எங்களுக்கு, எனக்கும் பஞ்சனுக்கும், இவ்வளோ நல்ல ஒரு பையன் கிடச்சிருக்காரு, அவர் போய் நம்ம சின்ன ரோலில் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொன்னோம். இல்லை, இந்த ரொம்ப ரோல் சின்ன, ரொம்ப சின்ன ரோல், உனக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் வரும்போது நாங்களே உன்னை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் கூப்பிட்டதான் பூனாவரி கேள்விக்குறி. அந்த பூனாவரி கேள்விக்குறிங்கிறது மகரிஷியினுடைய நாவல், என்எஸ் மணி எடுத்தார். அந்த படத்தில் தான் நாங்கள் ரஜினிகாந்த் வந்து வில்லன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த ரஜினிகாந்த் ஹீரோவாகவும், ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த சிவகுமார் வில்லனாகவும் போட்டோம். அந்த திருப்பத்தை மக்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ரஜினிக்கு ஸ்டைல் தான் பண்ண தெரியும், சீரட்டு தூக்கி போடுவார், முடிய தள்ளி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இல்லையே. அவர் சிறந்த நடிகர், குணச்சித்திர நடிகருங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண படம், அதுக்கு வழி அமைச்ச படம் போனவர் கேள்விக்குறின்னு சொன்னால் அது முற்றிலும் உண்மை. அந்த மாதிரி பண்ணும்போது ரஜினி சாருக்கே அந்த படத்தில் ஒரு பயம், வசனம் நிறைய இருந்தது. அந்த வசனத்தை பார்த்து பயந்தார், என்ன முத்துராம சார் முழு படத்துக்குமே இவ்வளோ பாலச்சந்திர சார் இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டாங்க, ஆமாம் இவ்வளவும் ஒவ்வொரு காட்சிக்கும் இவ்வளோ வசனம் கொடுக்குறீங்களே, நான் பேசுவேன்னு நம்புறீங்களான்னு சொல்லும்போது நீ என்னென்ன பேசுகிறியோ அதை வச்சு நான் ஷார்ட் எடுப்பேன், அது எந்த விதமான பயமும் உனக்கு வேண்டாம், நீ தயாராக ஒரு வசனத்தை படி, எந்தளவுக்கு நீ தயாராகிறியோ சொல்லு, அந்தளவுக்கு தான் ஷார்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்தோம். அப்படி தமிழை கற்றுக்கிட்ட, முதல் படத்துலேருந்து தமிழை கற்றுக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி பஞ்சு டைலாக் சொல்லி தமிழில் முழுமை பெற்று அவருடைய பஞ்சு டைலாக் இன்றைக்கி உலகம் பூரா அதிர்ந்து.
கவியரசு கண்ணதாசன் பற்றி சொல்லுங்க.
கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் பிறந்தங்கிறதே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் வந்து என்றைக்கும் அழியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அதுவும் அவருடைய பாடல்கள் கேட்காத வினாடியே இல்லை. உலகத்தில் எங்கே நீங்கள் டெலிவிஷனை திருப்பினாலும் சரி, ரேடியோவை திருப்பினாலும் சரி, அங்கே நிச்சயமாக கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் இருக்கும். பாடல்னால் அது வெறும் ஆட்டம் பாட்டம் பாடல் இல்லை, பல கருத்துக்களே, பல தத்துவங்களே, மக்களுக்கு தேவையான வாழ்வியல் வாழ்வியல் விஷயங்களையெல்லாம் சொன்னது கண்ணதாசனுடைய பாடல்கள். அதில் முக்கியமாக சொல்லணும்னா தமிழுடைய இலக்கியத்தை படிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் ரொம்ப சுலபமாக்கி மக்களுக்கு படத்தில் கொண்டு வந்து சேர்த்ததுனால்தான் அந்த இலக்கியங்கள் தமிழ் சினிமாவில் மிக புகழ் பெற்றதுன்னா அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்களுமே இல்லை. ஆகவே அந்த இலக்கியத்தை ஜூஸ் புழிஞ்ச மாதிரி புழிஞ்சு எளிமையாக கொடுத்தது நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். அதில் எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா, நான் படிப்பு முடித்த உடனே சினிமாவில் சேரணும்னு சொல்லும்போது என்னுடைய தந்தையார்கிட்ட சொல்லும்போது என்னுடைய தந்தையார் வந்து கனடா சட்டத்தை முதல்ல கொண்டு போனாங்க. தம்பி இந்த மாதிரி சினிமாவில் சேரணும்னு சொல்கிறான், என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொன்னார். அப்போ கண்ணதாசன் அவர்கள் சொன்னாங்க, நான் தென்றல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன், அந்த பத்திரிக்கையில் வந்து வேலை செய்யட்டோம், ஒரு உலக அனுபவங்கள்லாம் அங்கே கிடைச்ச பிறகு அப்புறம் சினிமாவில் சேர்த்து விடலாம். அதே முதல்ல வந்து எங்கிட்ட இருக்க சொல்லுன்னு சொல்லி அவருக்கு என்னை அவருடைய தென்றல் அலுவலகத்தில் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய வீட்லேயே இருந்துக்கிட்டு அவர் வீட்லேயே இருந்து சாப்பிட்டுட்டு குருகுல வாசம், அந்த காலத்து குருகுல வாசம் மாதிரி அவர் வீட்லேயே சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்கணும், அதான் எந்த வேலையும் இல்லை, தென்றலில் எல்லா வேலையும் பார்த்து எல்லா வேலையும் கற்றுக்க எல்லாம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து உலகத்தையும் நான் கண்ணதாசனோட மூலமாக தான் பார்த்தேன், அந்த தென்றல் பத்திரிகை மூலமாக தான் பார்த்தேன். ஆகவே அந்த மாதிரி ஒரு பெருமையும் எனக்கு கிடைச்சதுங்கிறத நான் மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள காசுபடுறேன்.
ஏவிஎம் தந்த எஸ்பிஎம் இந்த நூலை ரஜினி வெளியிட்டதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
ரொம்ப நாளாக சரவண சாருக்கு ரொம்ப ஆசை, நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு சரவண சார் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. 70 படங்களை இயக்கியிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருக்கீங்க, இந்த அளவு எல்லாரோடையும் பழகி எல்லாரோடையும் எல்லா கம்பெனிகள்லையும் வேலை செஞ்சு கீழே இருந்து மேலே வரையிலும் அனுபவப்பட்ட ஒரு இயக்குனர்னா அது நீங்கள் தான். ஆகவே உங்களுடைய வரலாறு இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அது பெரிய தூண்டுகோலாக இருக்கும், எழுதுங்க எழுதுங்கன்னு சரவண சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட்டு உட்கார்ந்து எழுதக்கூடிய நேரம் கிடைக்காம அப்படியே இல்லை சார் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து போய் சொன்னார், சார் இப்படியே நீங்கள் சொல்லி எழுதாமல் போயிட போகிறீங்க, அதே ஒரு காரியம் நான் செய்யலான்னு நினைக்கிறேன், ரைட்டர் ராணி மைந்தனை உங்கள்கிட்ட வர சொல்லி சொல்கிறேன், நடந்த விஷயங்களே நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் எழுத்தாளர், அதே அதை ஈஸியாக அவர் ஃபார்ம் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி சரவணன் சார் தான் அதுக்கு முதல் காரணமே அவர் தான். அதேமாதிரி ராணி மைந்தன் ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வருவார், நான் சொல்லுவேன், இந்த விஷயங்களெல்லாம் எழுதி அதை தூத்து ஏவிஎம் இந்த எஸ்பிங்கிற பேரில் புத்தகமாக வந்தது. அந்த புத்தகம் வர்றதுக்கு முழு முதல் காரணம் நம்மளுடைய சரவணன் சார் தான். அப்படி வந்தபோது அதை ஒரு விழா எடுத்து செய்யணும்னு சொல்லி சரவணன் சார் பண்ணி சொன்னாங்க, ரஜினியே இல்லை வந்து எல்லாருக்கும் விழா எடுக்கும்போது நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் விழா எடுக்கட்டேன் என்னென்னு என்னோட அடம் முடிச்சார். அப்போ நாங்கள் சொன்னேன், இல்லை ரஜினி நான் விழா எடுக்கிறதுனா சாதாரணமாக எடுக்க முடியாது, அதில் சிஎம்லேருந்து கீழே இருக்கிற லைட் பாய் வரையிலும் என்னோடய தொடர்புடையவங்க. ஆகவே அது ஒரு பெரிய மகாநாடு மாரி ஆகிடும், அதுமாரி நடத்துறதுக்கான இது தோது சரியாக இருக்காது. மேடையில் பேசுகிறதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பேரும் விரும்புவாங்க, அவ்வளோ பேரையும் பேச வச்சோம்னா ஒரு நாள் ஃபுல் டே கூட்டமே நடத்த வேண்டியது வரும், ஆகவே அதில் பல சிக்கல்கள்லாம் வரும். நீ வெளியிடணும், சரவண சார் இருக்கணும், அதே ஆனந்தவிடன் பதிவுத்தினுடைய வெளியீடு, அதே ஆனந்தவிடன் சீனிவாசன் சாரையும் வர சொல்லி சரவண சாரையும் வர சொல்லி நீ வெளியீடு அதாவது இப்போ ஃபோட்டோ எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பிச்சிடணும்னு சொல்லி அதுமாதிரி ரொம்ப எளிமையாக ரஜினி சார் வீட்லேயே ரஜினி சார் வெளியிட அந்த புத்தகத்தை சரவண சார் வாங்கிக்க அது வெளியிடப்பட்டதுங்கிறத ரொம்ப சந்தோஷத்தை சொல்லிவிட ஆகிறேன். இப்போவும் இந்த விஷயத்த சொன்னது இப்போ ஏவிஎம் தந்தை எஸ்பிஎம்ங்கிற புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதி நான் பெருமைப்படணுங்கிறத விட என்னை வாழ்க்கை வரலாறு மூலமாக பல பேருக்கு பல விஷயங்கள் போய் சேருங்கிறது தான் சரவண சாருடைய நோக்கம். அது பல பேர் படிச்சுட்டு எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே இப்போவும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அதில் என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல சினிமாவுடைய வாழ்க்கையும் அதில் இருக்கு.
தாங்கள் ரோல் மாடலாக யார் நினச்சிருக்கீங்க?
எங்களுக்கு ரோல் மாடல்னு சொன்னால் அது ஏவி மிகப்பிச்சிட்டே அவர்கள் தான், ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து நான் அப்ரெண்டேஸாக நான் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டு கவிஞர்கிட்ட வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து சேரும்போது என்னுடைய தந்தையார் அவர்கள் வந்து அண்ணாவுடைய ஓரிரவு நாடகத்தை சினிமா எடுக்கிறதுக்கு செட்டியார் அவர்கள் என் தந்தையார் மூலமாக தான் அண்ணாவை பார்த்தாங்க. அண்ணாட்டை அந்த ஓரிரவு நாடகத்தை சினிமா எடுக்கிறதுக்கு செட்டியாருக்கு வாங்கி கொடுத்தது என்னுடைய தந்தையார் அவர்கள் தான் பாலமாக இருந்தாங்க. அந்த நட்பை வச்சுக்கிட்டு செட்டியார்கிட்ட வந்து இந்த மாதிரி தம்பி சினிமாவில் சேரணும்னு சொன்னோன்னு சொன்னோன்னே அப்போ செட்டியார் என்ன செய்யணும்னு கேட்கும்போது நான் கதை வசனம் எழுதணும்லாம் சொன்னேன். அவர், நீ வந்து பத்திரிகையில் தென்றல் பத்திரிகையில் இருந்துட்டு வந்திருக்க, அதே பத்திரிகையில் எடிட்டிங்னா என்னென்னு உனக்கு தெரியும், அதுமாரி ஃபிலிமில் எடிட்டிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் சினிமாவுக்கே ஜங்ஷன், அதே நீ அந்த எடிட்டிங்கில் போய் நீ வேலையை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எந்த வேலைக்கு வேணாலும் எந்த துறைக்கு வேணாலும் சினிமாவில் வரலாம் ஆகவே நீ எடிட்டிங்கில் போய் அப்ரெண்டிஸ் ஆசிரியர்னு என்னை சரியான முறையில் நெறிப்படுத்தி என்னை வழிப்படுத்தி அமைச்சது ஏவி மெய்வச்சிட்டார் அவர்கள் தான். ஆகவே அவர் சொன்னதுனால தான் நம்ம எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக போய் சேர்ந்து எடிட்டராகி அசிஸ்டன்ட் டைரக்டராகி அசோசியேட் டைரக்டராகி டைரக்டரான, அதாவது முறைப்படி நாங்கள் வேலையை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை முழுமையான இயக்குனர் ஆகிறதுக்கு அதுதான் உதவியாக இருந்தது. ஆகவே அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால தான் திட்டமிட முடிஞ்சுது என்ன தேவை, எது எடுக்கணும், எது வேண்டாம், எது படத்தில் வரும், எதில் படத்தில் வராமல் போயிடுங்கிறதெல்லாம் என்னால் ஸ்டடி பண்ண முடிஞ்சதுக்கும் பிளான் பண்ண முடிஞ்சதுக்கும் திட்டமிட முடிஞ்சதுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு செட்டுக்கு போக முடிஞ்சதுக்கு காரணம் பேசிக்கலி நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டதுனால தான். ஆகவே சினிமாவுக்கு வரக்கூடிய எந்த இயக்குனரும் எடிட்டிங்கை கற்றுக்கிட்டால் வேலை செய்கிறதுக்கு திட்டமிடுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எனக்கு செட்டியார் வழிகாட்டின அந்த வழிகாட்டுதல் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தது. இப்படி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆகவே செட்டியார் சொன்னபடி நான் எடிட்டிங்கில் சேர்ந்தேன், அதன் பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆனேன். எல்லா காலகட்டத்திலையும் செட்டியாரோட பழகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. ஆகவே செட்டியாரை வந்து வெறும் ப்ரொடியூசர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு சிறந்த ரசிகர், சிறந்த இயக்குனர், அதன் பிறகுதான் அவர் சிறந்த தயாரிப்பாளர். ஆகவே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் படம் எப்படி எடுக்கணும், என்ன செய்யணும், வசனம் எப்படி வரணும், வசனம் எப்படி உச்சரிக்கப்படணும், எல்லா விஷயத்துலேயும் அவர் சொல்லுவார். படம் எடுக்கிறதுடைய முறையே இலக்கணத்தை நாங்கள் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான். அவர் எது எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வார், சும்மா எதையுமே கடனுக்கு செய்கிறது கிடையாது. அவர் ஏப்பா நமக்கே படம் திருப்தியாக இல்லை, அப்புறம் எப்படி மக்களுக்கு பிடிக்கும், ஆகவே இந்த சீன் சரியாக இல்லை திருப்பி எடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஆகவே பல காட்சிகள் எடுத்த பிறகு நாங்கள் திருப்பி எடுத்திருக்கோம். ஆகவே திருப்பி எடுத்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ண பிறகு தான் படத்தையே அவர் வெளியிட ஒத்துக்குவார். இந்த ரிலீஸ் தேதியெல்லாம் கொடுக்க ஒத்துக்க மாட்டார். படம் முடிஞ்சு அவர் பார்த்து அது ஓகே ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் ரிலீஸுக்கு போகணுங்கிறது அவருடைய முடிவு. ஆகவே எந்த விஷயத்தையும் நாங்கள் சினிமாவில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பேசிக் ஐடியா வந்து செட்டியார் அவர்கள். இன்றைக்கி உண்மையாக மகிழ்ந்து நான் சொல்ல ஆசைப்பட்றேன், அவர் போட்டு கொடுத்த ரோட்டில் நாங்கள் இன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு போகிறோம். ஆகவே எங்களுக்கு ரோல் மாடல் எங்களுடைய வழிகாட்டி காட்ஃபாதர், எங்களுடைய தயாரிப்பாளர், எங்களுடைய தந்தை, எல்லாமே ஏவி மெய்யப்பன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
தங்களுடைய பலம் மற்றும் பலவீனம்
என்னை பொறுத்தளவு என்னுடைய பலம்னு சொல்வது எல்லாரையும் அனுசரித்து போகிறது. அதாவது என்னுடைய திறமையில் நான் நின்னேன்னு சொல்கிறத விட எல்லாரையும் அனுசரித்து போனதுங்கிறது என்னுடைய கிடைச்ச பலம். அதாவது எனக்கு வந்து ஒரு யூனிட்னு வச்சுக்கிட்டு அந்த யூனிட்டில் தான் வேலை செஞ்சவங்க அத்தனை பேரும், நான் பண்ண எல்லா படங்களுக்கும் அந்த யூனிட்டு என்னோட ஒர்க் பண்ணாங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம். அந்த யூனிட்டில் இருந்தவங்க அத்தனை பேரோடையும் நான் அனுசரித்து போனேன். அது கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கலைவர்க்க வசனங்களாகட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், நடிகர் நடிகர்களாகட்டும், எல்லாரோடையும். இப்போ எங்களோட எந்த பிரச்சனையும் யாரோடையும் எங்களுக்கு வந்ததில்லை. அதுக்கு காரணம் எல்லாரோடையும் அனுசரித்து போனதான். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விட்டு கொடுத்து என்ன வேணுமோ எனக்கு வேண்டியதை வாங்கிட்டு அவங்க சொல்கிறதுல என்ன நியாயம் வந்து அதை ஏற்றுக்கிட்டு, ஆகவே எல்லாரோடையும் ஒத்து போகிற அந்த தன்மையினால தான் எனக்கு இன்றைக்கு வரையிலும் எல்லாரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆகவே அது எனக்கு கிடைச்ச பலம். அதுவே சில பேர் நான் இருக்கிற இந்த எல்லாரையும் அனுசரித்து போகிறதையும் சில பேர் என்னை பயன்படுத்திட்டுருவாங்க, அது பலகீனம். நான் அதட்டதில்லை கொண்டதில்லைன்னு இருக்கிறதுனால அதில் சில நேரங்களில் பலகீனங்கள் வருவது உண்டு. ஆனால் அந்த பலகீனத்தை விட எனக்கு அந்த அனுசரணை தான் பலமாக இருக்கும்.
டிவி சைடு எப்படி என்ன போனீங்க? நிம்மதி உங்கள் சாய்ஸ் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு, எப்படி அந்த லைனில் போயிட்டீங்க?
இந்த தொலைக்காட்சி சின்னத்திரை இதெல்லாம் வரப்போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயும் மனசில் ஒன்று இருந்தது. எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடந்து வீட்டை ஓய்வாக இருந்தேன். அப்போ சரவண சாரும் குகன் சாரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஒரு வரப்போகுது, இப்போ சினிமாவில் வந்து சின்னத்திரை டிவி இதெல்லாம் வரப்போகும்போது, அவை அப்படி வர்றதுக்கு முன்னால் நாம் அதுக்குள்ளே பூந்துடணும் சார் அப்படி. என்ன என்ன மித்திரம் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க? இல்லை சார், எனக்கு என்னமோ தூண்டிகிட்டே இருக்குது. அடுத்த காலகட்டம் மீடியாவில் வந்து டிவிக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடும். ஆகவே அந்த மாதிரி நம்ம சின்னத்திரை எடுத்தால் சின்னத்திரைக்கு போனால் பெட்டராக இருக்கும் சார், நீங்கள் யோசிச்சு போகிறேன்னு சொன்னேன். உடனே சரவண சாரும் குகன் சார் கூட அவ்வளோ இன்வால்வ் ஆகலை. அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின் இல்லை சார், நிச்சயமாக அடுத்த கட்டம் அதுவாக தான் இருக்க முடியும். ஆகவே நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், ஆகவே நம்ம முதல்ல என்டர் பண்ணிடலாம் சார்னு சொல்லி சொன்னேன். அதே சரவண சார் எப்போவுமே சொல்கிற விஷயத்த மனசில் வச்சுட்டுருப்பார். அப்போ வந்து இவ்வளவு விரிவாக தொலைக்காட்சி இல்லை, அப்போ வந்து ஒன்லி தூரதர்ஷன் மட்டும்தான் இருந்தது. அந்த தூரதர்ஷனையும் 100 கிலோமீட்டர் தான் டெல்லி டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ வந்து அவங்க ஒரு மனிதன் கதையின் சிவசங்கரனுடைய ஒரு நாவலை படமாக்கலாம் அப்படின்னு அவங்க தூரதர்ஷன்லேயும் விஷன் இது வேணுகோபால் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொடுத்தாங்க. முடிவுக்கு வந்தவுடனே சரவண சார் உடனே முத்துராமன் அதை ரொம்ப விருப்பமாக இருக்கார், அதை நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சரவண சார் உடனே அதை செய்ய முடிவு பண்ணி சிவசங்கரனுடைய ஒரு மனிதன் கதையை தான் நாங்கள் நான் முத முதல் எடுத்த நிம்மதி உங்கள் சாய்ஸுக்கு முன்னால் எடுத்த படம் அந்த நிம்மதி அது ஒரு மனிதன் கதை சிவசங்கருடைய கதை. அதில் ரகுவரன் நடித்து அந்த ரகுவரன் அது அந்த படத்தை அந்த தொடர் மூலமாக பெரிய பாப்புலர் ஆச்சு. ஆகவே நாங்கள் முத முதல் எடுத்தது வந்து ஒரு மனிதன் கதை தான். அந்த ஒரு மனிதன் கதை 100 கிலோமீட்டர் தான் டெலிகாஸ்ட் வச்சுக்கிறதுக்கு அதையும் நாங்கள் சினிமாவா தியாகங்கிற பேரில் எடுத்தோம். ஏன்னா அந்த மெசேஜ் வந்து ரொம்ப நல்ல மெசேஜ் அப்படிங்கிறதுக்காக அந்த படமாகவும் எடுத்தோம். ஆகவே அப்படி தான் நாங்கள் என்ட்ரு ஆனோம். அதுக்கு பிறகு நிம்மதி உங்கள் சாய்ஸை தொடர்ந்து 5 வருஷத்துக்கு நாங்கள் சன் டிவியில் ஏவிஎம்மில் வந்து அது சினிமா மாதிரியே எடுத்தோம். நாங்கள் எங்களை பொறுத்தளவு தொடராகவோ நாடகம் மாதிரிலாம் இல்லை. நாங்கள் சினிமாவில் ஆர்டிஸ்ட்டுக்கு இது ஃபிலிமுக்கு பதிலாக டேப்பு, கேமராவுக்கு பதிலாக வீடியோ கேமரா அவ்வளோ தான் வச்சு எடுத்துமே தவிர முழுக்க முழுக்க சினிமாவே எடுக்கப்பட்ட சீரியல் தான் நிம்மதி போச்சு.
எல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை
நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நகரத்தார்கள் இவ்வளோ பெரிய வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்கங்கிறதே சினிமா மூலமாக தான் இப்போ மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்கு. அதன் பிறகு தான் அதை ஒரு டூரிசம் சென்டராக ஆக்கணும்னு சொல்லிட்டு இப்போ டூரிசம் சென்டர் ஆக்கியிருக்கிறாங்க. அது வந்து சில வீடுகளை ஹோட்டல் மாதிரி பண்ணி வெளிநாட்டிலிருந்து வர்றவங்கலாம் இப்போ தங்கி நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய வீடுகளுடைய கட்டுமானங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய வீடுகள் படப்பிடிப்புக்கு போனதுனால தான் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதுங்கிறத நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன்.
தற்போதைய நகரத்தார் இளைஞர்களுக்கு தாங்கள் சொல்கிற ஒரு கருத்தை சொல்லுங்கள்.
நகரத்தார்களை பொறுத்தளவு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவங்க வந்து சிறந்த முறையில் தான் அந்த காரியத்தை செய்வாங்க. அதாவது அந்த காலத்தில் வட்டி தொழில் செஞ்சோம், உலக நாடுகளெல்லாம் போனோம். அந்த உலக நாடுகள் செஞ்ச வட்டி தொழில் தான் இன்றைக்கி இருக்கிற பேங்கிங் சிஸ்டத்துக்கே ஆரம்பம் அப்படின்னு வெள்ளைக்காரங்களே அதை ஒத்துக்கிறாங்க. அது எதை செஞ்சாலும் நகரத்தார்கள் வந்து சீரோடும் சிறப்போடும் அதை வந்து ஒரு இது இருக்கும், அவங்கள்ட்ட முத்திரை இருக்கும். அது நகரத்தார்கள் செஞ்சு அதில் எந்த தப்பும் வராது, தரம் இருக்கும். ஆகவே அந்த மாதிரி அது சினிமாவில் சேர்ந்தவங்களும் சரி, ஏவிஐபி செட்டியார் போல், கவிஞர் கண்ணதாசன் போல், மாணிகிரி லேனா போல, இப்படி நான் நிறைய பேரை சொல்ல முடியும். அது மாதிரி காரைக்குடி இப்போ இப்போ இருக்கிறதுல ராமநாராயணன் போல், காரைக்குடி நாராயணன் போல், பஞ்சர் நாசரம் போல, அது எந்த துறைகளில் நகரத்தார்கள் பூந்தாலும் அந்த நகரத்தார்கள் அந்த இடத்துல சிறப்பாக இருப்பாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டுமில்லை, நான் இன்றைக்கி உலகத்தை கிட்டத்தட்ட உலகத்தை சுற்றி வர்றேன், மீண்டும் நகரத்தார்கள் எல்லா நாடுகள்லேயும் டாப் 10 இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் டாப் 10 இருக்காங்க. ஆகவே அது வந்து நம்ம பெருமைக்குரிய செயல். இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் நம்முடைய நகரத்தார்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதுவும் நகரத்தார் இளைஞர்கள் நீங்கள் நல்ல முறையில் நம்முடைய நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு டாக்டர்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கான்னு சொல்லும்போது அமெரிக்காவிலேயே சிறந்த டாக்டர்னு சொன்னால் நம்முடைய நகரத்தார்கள் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி கொடுத்ததுக்கு நம்முடைய தொய்வு ஏற்பட்ட பிறகும் கூட அதை நிமித்தி இன்றைக்கி வெற்றிகரமாக செய்த அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆகவே தொடர்ந்து அதை செஞ்சு நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை உலகிற்கு எடுத்து கட்டணுங்கிறது என்னுடைய ஆசை.
ஒரு கேள்வி, எப்போவும் வெண்மையாலேயே அணுகிறீங்களே, அது என்ன காரணம்?
அது ஒன்றும் காரணம் இல்லை, எங்களுடைய சரவணன் சார் வெள்ளை போட ஆரம்பித்தாங்க, வெள்ளை போட்டுக்கிட்டே இருந்தார். அதை நாங்கள் இப்போ அப்படியே பல விஷயங்கள்ல நாங்கள் நகர சரவண சாரை பின்பற்றுவோம். எல்லா செயல்பாடுகளையுமே பெரும்பகுதி அவரோட கலந்தாலோசனையும் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆகவே என்னை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கூட பிறக்காத சகோதரனாக அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே அவர் போட்ட மாதிரி நாங்களும் போட ஆரம்பித்து அது அப்படியே தொடர்ந்தது. ஆகவே அது இன்றைக்கி எல்லோரும் வெள்ளை போடணும் வெள்ளை போடணும்னு சொல்கிறது காரணம் அது நான் இல்லை, அது சரவணன் சாரை பின்பற்றியதில் அதுவும் உங்கள் தான் உண்மை.
தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டி கொடுத்ததுக்காக நகரத்தார் கேட்வே.com நேயர்கள் சார்பாக தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.